We continue our study today in all that Jesus
இயேசு போதித்த அனைத்து எனும் நம் தியானத்தை நாம் இன்றும் தொடரலாம். இது மத்தேய சுவிசேஷத்தின் இறுதி வசனம். இதை நாம் கை கொண்டு சகல தேசத்துக்கும் உபதேசியுங்கள் என்று கூறியிருக்கிறார். அநேக காரியங்களை சுவிசேஷங்களிலே நாம் பார்க்க வேண்டும். இயேசு தம்முடைய சொல்லாலும் கிரியையாலும் சூழ்நிலைகள் மூலமாக தம்முடைய சீஷர்களுக்கு எதை கற்பித்தார் என்று பார்க்க வேண்டும். நாம் இப்போது மத்தேயு 19 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே நாம் ஒரு சில காரியங்களை மற்ற காரியங்களை விட வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் சில காரியங்கள் 4 சுவிசேஷங்களும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவெனில், இதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்பதாகும். ஆகவே மத்தேயு 19 அதிகாரம் 23 வசனம் திருப்பிக் கொள்வோம். இயேசு இதை தனக்குண்டான யாவற்றையும் விட்டுவிட முடியாமல் திரும்பி சென்று விட்ட ஒரு ஐஸ்வர்யவனாகிய இளம் வாலிபனை சம்பந்தப்படுத்தி தான் கூறினார். மத்தேயு 19:23, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிது. இந்த ஐஸ்வர்யத்தை நாம் பொருளாதார ஐஸ்வர்யம், அறிவு ஐஸ்வர்யம், அழகு அல்லது அந்தஸ்துக்கும் ஒப்பிடலாம். அநேக காரியங்களை நம்மை ஐஸ்வர்யவான்களாகும். வழக்கமாக நமக்குள் இருக்கும் ஐஸ்வர்யங்கள் நம்மை பெருமை அடைய செய்யும். பெருமையானது நம்மை ஒட்டகத்தை போல் பெரிதாக்கிவிடும். அடுத்த வசனத்தில் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொன்னார். ஏன் ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது கடினம்? ஏனெனில் அது அவ்வளவு பெரியது. ஆனால் ஒரு அமீபா 20 பெரிய வெள்ளை கதவுக்குள் போவதை போல் உணர்ந்து ஊசியின் காதில் எளிதில் நுழைந்து வெளியே வரும். ஏனெனில் இது மிகவும் சிறியது. ஒரு ஒட்டகத்துக்கும் அமீபாவுக்கும் இடையே பெருத்த வித்தியாசம் உண்டு. சிறிதா இருப்பது நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்கிறது. நம்மை குறித்து உயர்வான சிந்தனை கொண்டிருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். இது ஆதாமின் எல்லா பிள்ளைகளிடத்திலும் காணப்படும் ஒரு காரியம். ஏனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நாம் இதை தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு பின்பாக நின்று முன்னோக்கி தள்ளுகிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் முன்னின்று பின்னோக்கி தள்ளுகிறார் எனலாம். ஆகவேதான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் எவ்வித ஐஸ்வர்யமும் நம்மை அதிக பெருமை அடைய தூண்டும். ஏனெனில் ஐஸ்வர்யம் இல்லாத மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். அது பொருளாதாரமோ அறிவோ அல்லது அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் அப்படி தன்னையே உயர்த்தி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடக்கூடியது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதையே தடுக்கும். சீஷர்கள் இதை கேட்டு உடனே, இப்படி இருக்க இந்த உலகில் யார்தான் ரட்சிக்கப்பட முடியும்? ஏனெனில் நம்ம அநேகர் ஏதாவது ஒரு காரியத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் சீஷர்கள் ஒரு சிலர் மீன் பிடிப்பதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் என நினைத்திருக்க முடியும். பின்பு இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், சரிதான், மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவன் அந்த பெரிய ஒட்டகத்தை எடுத்து அதை அமீபாவின் அளவிற்கு சிறிதாக்கி அவர் அதை ஊசியின் காதில் நுழைய செய்வார். நமக்கு இருக்கும் அநேக திறன்களால் நமது சொந்த பார்வையில் நாம் பெரிதாக இருந்தாலும் தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பித்து நம்மை மிகவும் சிறிதாக்கி, அதாவது இடுக்கமான வாசல் நமக்கு நுழைவதற்கு விசாலமாய் தோன்ற செய்து நம்மை எளிதில் உடைய செய்வார். ஆகவே இவையெல்லாம் நாம் எவ்வளவாய் தேவன் நம்மை உடைத்து தாழ்த்தி நம்மை சொந்த பார்வையில் சிறிதாக்க அனுமதிக்கிறோமோ அதை பொறுத்தே அமையும். இதுதான் பதில். இடுக்கமான வாசல் வழியாய் ரட்சிப்பை கண்டடைவதற்கு இதுவே வழி, மற்றும் குறுகலான பாதையில் நடப்பதற்கும் இதுவே வழி. வழி மிகவும் இடுக்கமானது. ஒரு ஒட்டகமானது அதில் நடந்து போவதே கடினம். ஆனால் அமீபாவோ முழு வேகத்தில் அதில் போடும். நாம் எவ்வளவு சிறிதா இருக்கிறோம் என்பதை பொறுத்தே நாம் தொடர்ந்து முன்னேற முடியும். ஆரம்பத்தில் ஒரு சிலர் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை தாழ்த்தவும் சிறிதாயிருக்கும் ஒன்றுமில்லாதவர்கள் பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளவும் ஆயத்தமாயிருப்பார்கள். ஆனால் சில காலம் கழித்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததினாலும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் சகலமும் நன்மையாய் போகும்பொழுது உடனடியாக ஒப்பி விடுகிறார்கள். அவர்கள் தலை பிரித்து விடுகிறது. ஆகவே குறுகலான வழியில் நாம் நிறுத்திருக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து சிறிதா இருந்துவிட வேண்டும். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி கூறியதாவது மத்தேயு 19:27, எங்களை பாருங்கள், நாங்கள் இந்த ஐஸ்வரன் ஆகிய வாலிபனை விட வித்தியாசமானவர்கள். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுமே பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாற்றி சொன்னால் நாங்கள் எதை பிரதிபலனாக திரும்ப பெற்றுக் கொள்வோம்? இப்போது இயேசு அதற்கு 2 பதில்கள் கொடுத்தார். நாம் இந்த 2 பதில்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பின்பற்றின நீங்கள் மறுஜென்ம காலத்திலே புதிய ராஜ்யத்தில் அந்த கடைசி வானத்திலும் பூமியிலும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது 1000 வருடம் ஆசாட்சியில் நீங்கள் 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் மற்றவர்களையும் நியாயம் விசாரிப்பீர்கள். அது இன்றும் நமக்கு பொருந்தும். அதாவது என் நாமத்தின் நிமித்தம் சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தலையாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகவே நாம் எதை பெற்றுக் கொள்வோம் என்ற பேதுருவின் கேள்விக்கான பதில் இதுதான். இதை முடிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேதுருவை பார்த்து, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் சகோதரரையாவது சகோதரிகளையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டுவிட்டவர்களுக்கு உலகின் அநேக பாகங்களில் கிறிஸ்தவர்கள் அநேக சகோதர சகோதரிகளை தேவன் தருவார் என்பது உண்மை. ஆகவே அந்த வகையிலும் எதையும் நாம் இழந்துவிட மாட்டோம், நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்போம். அது நாம் இதுவரை விட்டுக் கொடுத்த எந்த காரியத்தை காட்டிலும் மதிப்புள்ளது. ஆகவே இதுதான் பதில். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், அதை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், பேதுரு அந்த கடைசி நாளிலே முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஆகவே இந்த வித்தியாசம் எப்படி இருக்க போகிறது? இந்த முந்தினோராய் இருக்கும் அநேகர் அந்நாளில் பிந்தினோராயும் இங்கே பிந்தினோராய் இருக்கும் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று இயேசு இந்த அதிகாரத்தில் விளக்கினார். இந்த அதிகாரம் இத்துடன் முடிகிறது என்பது மிகவும் துரதிருஷ்டம். ஆனால் மத்திய 20 அதிகாரத்தில் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த பதிலின் தொடர்ச்சியும் தனது பதிலும் 2 பாகத்தின் விளக்கமும், அதாவது முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்பதை விளக்குவதற்கு ஒரு ஓமையை இங்கே பயன்படுத்துகிறார். பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். அவன் தனது திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். காலை 6 மணிக்கு வேலை தொடங்கிற்று. நான் உங்களுக்கு 1 நாளிற்கான கூலி பணமாகிய 1 பணத்தை உங்களுக்கு தருவேன் என்று கூலி பேசி அவன் வேலையாட்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்பு திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேலை எனப்படும் காலை 9 மணியாயிருந்தது. 3 வசனம், சிலர் சந்தை வெளியில் சும்மா நிற்பதைக் கண்டு நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி நான் உங்களுக்கு கூலி தருவேன். அப்படி என்றால் அவர்களுக்கும் ஏதோ தருவதாக கூறினான். முதலாம் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தகையை தருவதாக கூறினான். 2 அவர்களுக்கோ நியாயமானபடி உங்களுக்கு கூலி தருவேன் என உறுதியளித்தான். அவர்களும் 1 நாளைக்கான கூலி பணம் எவ்வளவு என்பதை அறிந்திருந்தார்கள். 3வதாக 6 மணி வேளையிலும் 3வது குழுவினர் சென்றனர். பிற்பகல் 3 மணிக்கு இன்னொரு குழுவினர் சென்றனர். ஆகவே மொத்தம் 4 குழுவினரும் சென்றதாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் எல்லோருக்குமே அப்படியே செய்தார் என்று இருக்கிறது. அதற்கு அர்த்தம் 4 குழுவினருமே கூலிக்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டனர். அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய காரியம். தங்கள் வேலைக்கான கூலி பணம் கிடைப்பதால் 4 குழுவினருமே வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டனர். இல்லை என்றால் அவர்கள் திராட்சை தோட்டத்திற்கு சென்றிருக்க மாட்டார்கள். 11 மணி வேலை, அதாவது மாலை 5 மணியாயிருந்தது. இன்னும் வேலை முடிய 1 மணி நேரம் தான் இருக்கிறது. அவன் வெளியே போய் அங்கே சில நிற்பதை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் சும்மா நிற்கிறது என்ன? அவர்கள் சொன்னார்கள், ஒருவரும் எங்களுக்கு வெளியிடவில்லை என்றார்கள். எந்த வெகுமதியின் வாக்குறுதியும் கொடாமல் அவர்களையும் திராட்சை தோட்டத்துக்கு போக சொன்னான். அந்த முக்கியமான காரியத்தை தான் நீங்கள் இந்த ஜனங்களுக்கும் மற்ற முதல் 4 ஜனக்குழுவினருக்கும் இடையே வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். முதல் 4 குழுவினரும் வெகுமதியாக கூலி கிடைக்கும் என்ற வேலைக்கு சென்றார்கள். இந்த குழுவினரோ எந்த வாக்குறுதியும் இல்லாமல் வேலைக்கு சென்றனர். அவர்கள் அப்படியே வேலை செய்ய சென்று விட்டனர். அது கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று, ஏனெனில் அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. கடைசியாக இப்படித்தான் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் மாறினார்கள். சாயங்காலமும் ஆயிற்று, 6 மணிக்கு வேலையும் முடிந்தது. எஜமான் நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அப்பொழுது 11 மணி வேலையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு முழு நாளுக்கும் உரிய கூலி கிடைத்தது குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் தகுதிக்கு மேலாக 12 மடங்கு பெற்றுக் கொண்டார்கள். ஒரு பணம் என்பது ஒரு நாளுக்கான கூலி. அவர்கள் ஒரு மணி நேரம் தான் வேலை செய்தார்கள், ஆனால் முழு நாளுக்கான கூலி பணத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆறு மணிக்கு முதலாவதாக வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வியந்து போய், இந்த மனிதர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், ஒரு மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு இந்த மனிதர் ஒரு நாள் கூலி பணம் கொடுத்தால் நமக்கு அதிகம் கொடுப்பார் என்று நினைத்தனர். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் பணம் கூலியாக கொடுக்கப்பட்ட போது அவர்கள் முறுமுறுத்து விட்டு எஜமானிடத்திற்கு சென்று, இவர்கள் ஒரு மணி நேரம் தான் வேலை செய்தார்கள் என்றனர். பாருங்கள், ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் பிரச்சனைகள் வருகிறது. ஏன் தேவன் அவர்களுக்கு மட்டும் செய்திருக்கிறார், அவர் எனக்கு செய்யவில்லை என்று ஆச்சரியப்படுகிறோம். இங்கேதான் பிரச்சனை எழுந்தது. அவர்கள் போய் மற்றவர்கள் எவ்வளவு பெற்றுக் கொண்டார்கள் என்று சோதித்து பார்த்தார்கள். அவர்களும் ஒரு நாள் கூலி பணத்தை பெற்றுக் கொண்டார்களே, எங்களை இவர்களுக்கு சமமாக்கினரே. இங்கேதான் மற்றொரு பிரச்சனை உள்ளது. எப்போதெல்லாம் தேவன் நம்மை மற்றவர்களுக்கு சமமாக்குகிறதை நினைத்து அதிருப்தி அடைகிறோமோ அப்போதுதான் நமக்கு பிரச்சனை. நாங்கள் இந்த நாளின் பாரத்தையும் உஷ்ணத்தையும் தாங்கினோம். நாங்கள் மூத்த ஊழியக்காரர்கள் இப்படி அநேக காரியங்களை கிறிஸ்தவ சபையில் இன்று பார்க்க முடிகிறது. தங்களை சீனியர் என்று நினைத்துக் கொள்பவர்கள் தங்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் மற்றும் வெகுமதியும் பிந்தி வந்தவர்களை விட அதிகமாக கொடுத்தாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏசு அவர்களை அழைத்து, சிநேகிதனே, நான் உன்னை காலை ஆறு மணிக்கு அழைத்ததனால் உனக்கு நான் தவறு எதுவும் செய்யவில்லை. நீ ஒரு நாள் கூலிக்கு சவர சம்மதிக்கவில்லையா? நான் உங்களுக்கு ஒரு நாள் பணத்தை கொடுத்தேன். நான் உங்களை ஏமாற்றவில்லை. பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வண்டனாய் இருக்கலாமா என்றார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்று இயேசு விளக்கினார். ஆகவே இதான் அர்த்தம் என்ன? கடைசி நாளில் யார் முந்தினோராய் இருக்க போகிறார்கள்? பிரதிபலனை எதிர்பாராமல் கூலிக்காக வேலை செய்யாதவர்களே, கூலிக்காக அல்லாமல் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பாராமல் கர்த்தரை சேவித்தவர்களே, இந்நாட்களில் உலகம் எங்கும் இரண்டு விதமான ஜனங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் செய்கிறவர்கள் சம்பளம் கிடைப்பதால் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு சில மரியாதை வேண்டும், அவர்களுக்கு சில ஸ்தானங்களையும் அல்லது பரலோகத்தில் பிரதிபலன் வேண்டும் என்று செய்கிறார்கள். இன்னும் சிலர், கர்த்தாவே, இதிலிருந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் உம்மை சேவிப்போம் என்றிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் நமக்கு நன்கொடை கொடுத்தால் நல்லதுதான், ஆனால் யாருமே நன்கொடை தராவிட்டாலும், நாங்கள் வறுமையில் வாடினாலும் பசியாக இருந்தாலும் உம்மை சேவிப்போம். இவர்கள் தான் முற்றிலும் வேறுபட்ட இரண்டு விதமான ஜனங்கள். முதலாம் அவர்கள் ஏதாவது கிடைப்பதால் ஊழியம் செய்தார்கள். உதாரணமாக, நீங்கள் தேவனுக்கு தசம பாகம் கொடுத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் உங்கள் வேலையில் ஆசீர்வாதம் அடைவீர்கள் மற்றும் 100% வெகுமதி கிடைக்கும். இப்படி பிரசங்கங்கள் மூலம் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்று. இப்படிப்பட்டவர்கள் தேவனோடு வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி தேவனோடு நீங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. தசம பாகத்தை கொடுத்து அதற்கு பிரதிபலம் எதிர்பார்ப்பது அது என்ன? இந்த தேவனோடு வியாபாரம் செய்வது. இப்படிப்பட்டவர்கள் பிந்தினோராய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தாவே, பிரதிபலனா எதுவும் வேண்டாம், நீர் ஏற்கனவே கல்வாரியில் சகலத்தையும் எனக்கு செய்து விட்டீர், உண்மை சேவிப்பதற்கு நான் ஏன் எதையும் எதிர்பார்க்க வேண்டும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மை சேவித்து எனது நன்றியை காண்பிப்பேன் என்று சொல்லுபவர்கள் 11 மணி வேளையில் வந்தவர்கள் போல் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்தார்கள். இதுதான் நாங்கள் செய்ததற்கு பிரதிபலனா என்ன கிடைக்கும் என்பதற்கு இயேசு பேதுருக்குரிய இரண்டாவது பதில். ஆகவே இங்கே ஒரு முக்கியமான கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நேர கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, மறுபடியும் பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களும் நீங்கள் உங்களையே கேட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு ஏதோ செய்ததினால் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? சில நேரங்களில் நாம் தேவனுக்கு உண்மையாய் சேவித்திருக்கிறோம் என்பதனால் அவர் நம்மை ஆசீர்வதித்து ஜெபங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். கர்த்தரை சேவிப்பதற்கு சிறந்த வழி எதுவென்றால் எதுவும் எதிர்பார்க்காமல் சேவிப்பதுதான். அப்படி இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இருப்பது போல் நமக்கும் கர்த்தருக்கு விரோதமாக எந்த குறை சொல்லுதலும் இருக்காது. நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு உண்டா? நான் அநேகவரிடம் உண்மையாக கர்த்தரை சேவித்திருக்கிறேன், ஆகவே ஆண்டவர் இதை எனக்கு நிச்சயமாக செய்வார் என்று உள்ளாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த விஷயத்தில் கர்த்தரிடம் இயேசு நாமத்தில் அல்லாமல் உங்களுடைய நாமத்தில் வருகிறீர்கள். அதற்கு அர்த்தம், கிறிஸ்து இயேசுவின் மேன்மை வராமல் உங்களுடைய சுய மேன்மையில், ஏனென்றால் 40 வருடங்கள் கர்த்தரை சேவித்திருக்கிறேன், ஆகவே தேவன் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஆகவேதான் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் ஆழமற்றதாக இருக்கிறது. மேன்மையான கிறிஸ்தவ அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தரிடம் வந்து எனக்கு மாத்திரமானது நரகம் மட்டுமே, அது மட்டுமே எனக்கு தகுதி, நீரோ நரகத்தை விட சிறப்பான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்ததற்காக நான் பாத்திரன் அல்ல, ஆகவே நான் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று கர்த்தரிடம் சொல்லுங்கள். இவர்கள் தான் இந்த பூமியில மிகவும் சந்தோஷமான கிறிஸ்தவர்கள். இந்த மனப்பான்மை இல்லாமல் ஜனங்கள் வருவதனால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த உண்மையில் இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் இயேசு நமக்கு கற்பித்தது இதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்த வசனத்திற்கு கடந்து போவோம். அதாவது மத்தேயு 20:17. இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே அவர் தனது 12 சீஷர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். 16 தொடங்கி அவர் சபையை குறித்து முதன் முறையாக பேசினார். உடனடியாக அவர் சிலுவையை குறித்து முதன் முறையாக பேசுகிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் சபையை குறித்து பேசிவிட்டு இப்பொழுது சிலுவை அண்டை போகிறார். சீஷர்களது சபையை கட்டுகிற காரியத்தை சம்பந்தப்படுத்தி முதன் முறையாக சிலுவை எடுக்க போகிறார்கள். அதற்கப்புறமாக அவர் இந்த காரியத்தை அடிக்கடி சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதாவது பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் அவரை பரியாசம் பண்ணவும் வாரநாள் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் மரணத்தை ஒப்புக் கொடுப்பார்கள் என்று 3 நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பரியாசம், வாரினால் அடிக்கப்படுவது, சிலுவையில் அறையப்படுவது, மரணம், இதை குறித்து அவருடைய சீஷர்கள் கேள்விப்படும் போது மிகவும் துக்கப்படவும் துயரப்பட்டிருக்கவும் கூடும் என ஒருவர் நினைக்கக்கூடும். ஆனால் செபதேயுவின் குமாரர்களான யோவான் யாக்கோபினுடைய தாயார் தனக்கானவைகளை நாடி அவரிடத்தில் வந்து பணிந்து சிலுவையில் அறையப்படுவது குறித்து ஒன்றும் பேசாமல், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் இடது பாரசத்திலும் அமர்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இது இயேசு சற்று முன்பு சொன்ன உண்மை நிராகரிப்பதை போலவும் புரிந்து கொள்ளாதது போல் இருக்கிறது. இயேசு சொன்னார், நீங்கள் பிரதிபலனுக்காக சேவிக்க கூடாது, அப்படி பரலோகத்திலும் கூடாது, என்னுடைய வலது பாரசியத்திலும் என்னுடைய இடது பாரசியத்திலும் அமர்கிற காரியத்திலும் பிரதிபலனை நாடாதீர்கள். ஆனால் அவ்வளவு அதை புரிந்து கொள்ளவே இல்லை. மற்றொரு சுவிசேஷம், யோவான் மற்றும் யாக்கோபும் இயேசுவிடம் சென்று கேட்டார்கள் என்று சொல்கிறது. தாய் மாத்திரமல்ல, அவருடைய தாயாரும் மற்றும் யோவான் யாக்கோபும் அவளிடத்தில் வந்து உமது வலது பாரசியத்திலும் இடது பாரசியத்திலும் அமர வேண்டும் என்று இயேசுவை கேட்டுக் கொண்டனர். இயேசு சற்று முன்பு பிரதிபலனுக்காக சேவிக்க கூடாது என்று சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா? இல்லவே இல்லை. யாக்கோபு மற்றும் யோவான் இருவரும் இயேசுவின் சிறந்த சீஷர்கள். இயேசுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மூவர்களில் இவர்கள் அடக்கம். இயேசு எப்போதுமே இவர்களுடன் இணைந்து கிரியை செய்வதும் ஐக்கியம் கொள்வதுமாயிருந்தார். அவர்களுக்கும் இந்த மனப்பான்மை இருந்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நேசித்தார்கள். அவருக்கு ஊழியம் செய்ய அவர்களுடைய வேலையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தங்களுடைய தேவைகளுக்கு அவரை நம்ப அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் மீனவர்களாய் இருந்த போது வாழ்ந்ததை விட இப்பொழுது எளிமையாய் வாழ்ந்திருப்பார்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். எல்லாவற்றையும் அவர்கள் தியாகம் செய்திருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் தங்களுக்குரிய கணத்தை வாஞ்சித்தார்கள். இதை அநேக ஊழியக்காரர்களிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தியாகங்களை செய்ய ஆயத்தமாகவும் அநேக பாடுகளின் ஊடாக கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் ஆழத்தில் இந்த கணத்திற்கும் ஸ்தானத்தின் மீதும் ஆசை இருப்பதை கிறிஸ்தவத்தில் பார்க்க முடியும். அதுதான் சீரழிக்கிறது. இவைகள் நமக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. வேதத்திலிருந்து இவ்வித உதாரணங்கள் மூலமாக இயேசு நமக்கு போதிக்க விரும்புகிறார். உங்கள் ஊழியத்திற்குரியதான பிரதிபலனை எதிர்பார்க்கும் மனப்பான்மை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அந்த பலன் பூமியிலோ அல்லது பரலோகத்திலோ கிடைக்கக்கூடிய கனமாக இருக்கலாம், அல்லது பண ரீதியான பலன், அல்லது அவர் ஊழியம் செய்வதனால் வரும் எவ்வித பலனாக இருந்தாலும் சரி, அது நமது ஊழியத்தின் நோக்கமாய் இருந்துவிடக் கூடாது. அவர் நமக்கு செய்த எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பது நிமித்தம் நாம் ஊழியம் செய்திட வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து விட்டு ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு அந்த உதவிக்கான தொகையை அவர்களிடத்தில் கேட்பீர்களா? அல்லது நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள், ஒருவர் தயாளமாய் உங்கள் 1 கோடி ரூபாய் கடனை அவர் அடித்து விட்டார், இப்போது அவரே ஒரு நாளில் உங்களிடம் ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவரிடத்தில் அந்த உதவிக்கான தொகையை கேட்பீர்களா? நீங்கள் அதை செய்வதற்கு வெட்கப்படுவீர்கள். உங்கள் கடனை அடைப்பதற்கு அவர் ஏற்கனவே கோடி ரூபாய் செலவழித்து விட்டார். நீங்கள் அவருக்கு செய்த அந்த சிறிய வேலைக்காக உங்களுக்கு கட்டணம் வேண்டுமா? நாம் ஆண்டவருக்கு செய்யும் ஊழியத்தையும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமது கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து விட்டார். இப்போது நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுக்கு கணம் வேண்டுமா? பதவி வேண்டுமா? மூப்பராக வேண்டுமா? தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சபையில் அல்லது பரலோகத்தில் உங்களுக்கு கணம் வேண்டுமா? இப்படி உணர்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நமக்கு இது அவமானம். ஏசு இந்த ஸ்திரீக்கு, நீ கேட்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாய். நான் படவிருக்கும் பாடுகளை குறித்தும், நான் கடந்து போகிற சிலுவை பாதையை குறித்தும் தான் இப்போது பேசினேன். உங்களால் இந்த பாத்திரத்தில் குடிக்க முடியுமா என்று இப்போது யோவானையும் யாக்கோபையும் அவர்கள் அதில் உடன்பட்டிருந்த காரணத்தினால் கேட்டார். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் போகும் இந்த சிலுவையின் பாதையில் நீங்களும் போக ஆயத்தமாயிருக்கிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் தைரியமாக சொன்னார்கள், எங்களால் கூடும் என்று. அப்படி சொல்வதற்கு அவர்கள் இருமாப்பாய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இது செய்வது சாத்தியமில்லை என்பதை உணராமல் இருந்தார்கள். ஆனால் அவர்களோ, எங்களால் கூடும் என்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த பதவியும் கணத்தையும் விரும்பினார்கள். ஆகவே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆம், அவர் தாழ்மையை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் என்னுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணலாம், ஆனால் என்னுடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்காருகிறதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். ஓ, இயேசுவின் தாழ்மையை பார்த்து வியந்து போகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை அதை நான் உங்களுக்கு தர முடியாது. இயேசுவின் சார்ந்த குணத்தை அங்கே நான் பார்க்கிறேன். நீங்கள் பேராசையாய் மற்ற ஜனங்களை தள்ளிவிட்டு அவருடைய சிங்காசனத்தில் அமர விரும்புகிறீர்கள் என்று கடிந்து கொள்ளவில்லை. மாறாக மிகுந்த கிருபையாய் என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். அந்த இரண்டு இருக்கைகளையும் யாருக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். வேதத்தில் பிலிப்பியர் 2 சொல்லுகிறது, இயேசு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து இந்த இயேசுவின் நாமத்தில் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு செய்து விட்டார். பிலிப்பியர் 2:8-10 வசனங்கள். எப்படி அவர் அந்த சிங்காசனத்துக்கு ஏறி போனார்? எனில் அவர் தம்மை மரண பரியந்தம் தாழ்த்தினார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். ஆகவே வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் மகிமையில் அமரப்போவது யார்? இந்த மனித வரலாற்றிலே யார் தங்களை அதிகமாய் தாழ்த்தி இருக்கிறார்களோ அவர்கள் தான். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒருவேளை அது ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரு ஏழை விதவையாக கூட இருக்கலாம். அறியப்படாதவர்கள், ஏதோ பெரிய அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் என்றனர். தங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை அதிகமாய் தாழ்த்துபவர்கள் யாராயிருந்தாலும் பாரபட்சம் இல்லாத தேவன் அவர்களை உயர்த்துவார். இதுவே அவர் கோட்பாடு. தாழ்மையாய் இருப்பவர்களை தேவன் உயர்த்துகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவோடு கூட நித்தியத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்க போகிறார்கள். இந்த வெகுமதியை தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நெருக்கமாய் இருப்பதை, ஜனங்கள் மீது அதிகாரத்தோடு உட்கார்வதை அல்ல. மற்ற 10 அதை கேட்டு இந்த 2 சகோதரர் பேரும் எரிச்சலானார்கள். 24 வசனம். அது ஏன் அப்படி? அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்த காரணத்தினால் அல்ல, மாறாக இந்த இருவரும் தங்களுக்கு முன்பாக அந்த 2 இருக்கைகளுக்கு முந்திக் கொண்டார்கள் என சலனம் அடைந்ததுனாலே. அந்த இருக்கைகளை தாங்களும் விரும்பினார்கள். ஏனென்றால் கடைசி ராப்போஜனத்திலே இயேசு மரித்த பிற்பாடு தங்களில் யார் பெரியவன் என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவுடனே எல்லா காரியங்களும் மாறிவிட்டது. இந்த அப்போஸ்தலர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் இயேசுவுக்கு தங்களுடைய ஜீவனையே கொடுப்பதற்கும் ஆயத்தமாகவும் இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கவில்லை. இன்றும் கூட ஜனங்கள் அது போல இருக்க முடியும். கிறிஸ்துவுக்கென்று அநேக காரியங்களை தியாகமாக்க ஆயத்தமாக இருப்பது, நான் என்னுடைய வேலையை விட்டுவிட்டேன் அல்லது இதை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், மிகுந்த கஷ்டங்களின் ஊடாக கடந்து போகிறேன் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றில்லை. உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் பலனை எதிர்பார்க்கிறீர்களா என்றால் அந்த கடைசி நாளில் பிந்தினோரில் நீங்களும் இருப்பீர்கள். இவர்களெல்லாம் யார் முந்தினோராயும் யார் பிந்தினோராயும் இருப்பார்கள் எனும் அந்த உண்மையின் தொடர்ச்சி. யாரெல்லாம் இங்கும் மற்றும் நித்தியத்திலும் சில பதவியை மரியாதைகளை தேடுகிறார்களோ அவர்கள் பிந்தினோராயிருப்பார்கள். அப்புறம் இயேசு அவரிடத்தில் சொன்னதாவது, அவர்களை கிட்ட வர செய்து நான் உங்களுக்கு சில காரியத்தை போதிக்க விரும்புகிறேன். 25 வசனம். புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடுமையாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் மேன்மை, ஒரு வேலைக்காரனாகவும் வேலைக்காரனுடைய மனப்பான்மையை கொண்டிருப்பது. உங்களில் எவனாகினும் முதன்மையானவனாக விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும் படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர் சொல்கிறார், இதை நான் உங்களுக்கு வெறுமனை பிரசங்கிக்கவில்லை. என்னுடைய உதாரணத்தை பாருங்கள், இந்த பூமியிலே ஒரு ஸ்தானத்தை நான் பெற வரவில்லை. எனக்கு பரலோகத்தில் ஏற்கனவே ஒரு ஸ்தானம் இருந்தது, அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். இந்த ஆவியை தான் நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த அந்த சராசரத்திலும் பிதாவிற்கு சமமாக பெரிய ஸ்தானத்தை கொண்டிருந்தவர் நித்தியத்தை விட்டு கீழே இறங்கி வந்து மனிதராகவும் நமக்கு வேலைக்காரராகவும் மாறிய இந்த எஜமானனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி, இந்த பூமியிலே தன்னை இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்பவர் ஸ்தானத்தை தேடுவார் என்று சொன்னால் அது பெருத்த அவமானம். ஆகவே நமது இரட்சகருடைய அழிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. நாம் நமது தியானத்தை அடுத்த பாகத்தில் தொடரலாம்.